நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்ப நம்ம நிலையத்துக்கு மாலதி வந்திருக்காங்க. இவங்க இங்க கோயம்புத்தூர்ல வடவள்ளியில நவாவூர் பிரிவுல இருக்காங்க. இவங்க வந்து இங்க நம்ம தொலைதூர கல்வி மூலமா காளான் வளர்ப்பு பற்றிய பயிற்சியில சேர்ந்திருக்காங்க. வாங்க இப்ப அவங்க கிட்ட பேசலாம்.
என் பேர் மாலதிங்க, நவாவூர்ல இருந்து வரேன். நான் MBA கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஒர்க் பண்றது இல்லை, ஆக்சுவலி வீட்டுல இருந்தே ஆன்லைன் மூலமா ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். என் வீட்டுல அப்பா அம்மா, அப்புறம் எனக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. அப்புறம் எனக்கு இந்த ஆன்லைன் டிஸ்டன்ஸ் கோர்ஸ் வந்து எப்படி தெரியும்னா, பேசிக்லி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அக்ரிகல்ச்சர் மேலே, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் படிக்க முடியல. அண்டர் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் எனக்கு அப்போ பண்ண முடியல, பிகாஸ் எனக்கு அவேர்னஸ் இல்லை. பட் லேட்டர் வந்து நிறைய பேப்பர்ஸ்ல எல்லாம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஆர்டிக்கல் பேப்பரில், அப்புறம் டிவிலெலாம் நிறைய அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தனால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் 6 months கோர்ஸ் வந்து பண்ணுறாங்க கேள்விப்பட்டதுனால நான் அப்ளை பண்ணேன். இப்போ கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணிக்கிறது வந்து காளான் வளர்ப்பு பற்றி. மந்த்லி 1 class வந்து அட்டன் பண்ணணும். ஸோ டோட்டலி 5 classes இருக்குது. 6th classில் வந்து எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணால் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க.
சரி, காளான் வளர்ப்பு பற்றி கோர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. படிச்சுட்டு காளான் வளர்ப்பு செய்யலாம் அப்படின்னு ஐடியா இருக்கோம்.
இப்போதைக்கு எனக்கு காளான் வளர்ப்பு செய்யணும்னு ஐடியா இல்லை. நான் இங்கே வந்தது வரைக்கும் எனக்கு இல்லை. ஆக்சுவலி நான் வந்து அக்ரி ரிலேட்டட் கோர்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் நான் வந்தேன். பட் இங்கே வந்து பார்த்து அவங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன், அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சது, மீடியம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, காளான் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற ஒரு அந்த அவங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சப்போ எனக்கு வந்து சைமல்டேனியஸாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடுச்சு. பேசிக்காக எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர்லேருந்து பண்ணுறதை விட நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த சீட்ஸ் வாங்கி நான் வீட்டுக்கு தேவையான அளவு காளான் வந்து வளர்த்து பார்த்து அப்படி ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கணும். அப்புறமேட்டு பேசிக்கலி இருக்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் வச்சு நானே ஒரு காளான் வளர்க்கக்கூடிய யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சிகள் மேபி நான் லேட்டர் எடுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு அந்த ஐடியாஸ் இல்லை.
சரிங்க, நல்லா சொன்னீங்க. இப்போது காளான் வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து பொதுவாக பார்த்தோம்னாக்க ஒரு அக்ரிகல்ச்சரை பேஸாக வச்சு செய்யக்கூடிய ஒரு தொழில். ஏன்னா அதுக்கு வேண்டிய அந்த இடுபொருள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இன்புட்ஸ் வந்து காளான்களை வளர்க்கறதுக்கு வேண்டிய வைக்கோல் வேணும், விற்பனை அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு விற்பனை வரைக்கும் கொண்டு போகும்போது அப்படிங்கும்போது வேளாண்மையோடைய பின்னணி இருக்கா உங்களுக்கு?
நிச்சயமாக எனக்கு வேளாண்மையோட பின்னணி இல்லை. பட் நான் MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறனால நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் வந்து எனக்கு காளான் பொறுத்த வரைக்கும் காளான் ரிலேட்டட் மார்க்கெட்டிங் வந்து எனக்கு டஃப்பாகவே தெரியல. பிகாஸ் காளான் வளர்த்து பக்கத்தில் இருக்கிற பெட்டிக்கடையில் கொண்டு கொடுத்தா கூட வாங்கிக்குவாங்க. பிகாஸ் அதோட டிமாண்ட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம டைரெக்டாகவே பார்க்குறோம் நிறைய கடைசியில். ப்ளஸ் காளானை வந்து நம்ம கடையில் வாங்குறச்சே ரொம்ப விலை வச்சு விற்கிறாங்க. அது ஒரு பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 200 grams 40 rupees அப்படி விற்கிறாங்க. இதே நம்ம வீட்டில் சாதாரண காளான் வளர்த்து சும்மா மார்க்கெட்டிங் எதுவும் பண்ணாமல் பக்கத்தில் இருக்கிற கடையில் கொண்டு போய் ஒரு பேக்கெட்டில் அடிச்சு கொடுத்தா கூட அவங்க மேபி 40 rupees நமக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் 20-25 rupees நமக்கு கொடுக்கும்போது நம்ம காளான் வளர்க்குறதுக்கு என்ன வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை அப்படியே ரிட்டர்ன் எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாபமும் பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா.
சரி, இப்போ ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருளை பற்றி நமக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இப்போது காளான் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க?
காளான் பற்றி எனக்குன்னு இல்லை, உலகத்துக்கே தெரியும். காளான் வந்து ஹைலி ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. அப்புறம் காளானில் நிறைய புரத சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்தி ஐட்டம். காளானில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணி சாப்பிட்லாம், லைக் கட்லெட்டு, பன்னீர் காளான், அந்த மாதிரி நிறைய டேஸ்டி டிஷ்ஷஸ் பண்ணி சாப்பிட்லாம். அப்புறம் காளான்லேருந்து நிறைய மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எஸ்பெஷலி கேன்சருக்கு நிறைய ஆன்டி கேன்சர் மெடிசன்ஸ்லாம் வந்து காளான்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்புறம் ரெட் மஷ்ரூம் அப்படிங்கிற ஒரு காளான் வந்து சைனாவில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுலேருந்து நிறைய மெடிசன்ஸ், காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் கூட வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ காளான் இஸ் வர்த் உற்பத்தி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. காளான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய லாபமும் ஈட்டலாம்.
இப்போது கோர்ஸ் படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கீங்க, காளானை பற்றி படிக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடியே நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் காளானை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு நல்ல நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து ரொம்ப பாராட்டுக்குரியவர்கள். இப்போது இந்த காளான் விற்பனையை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் இப்போ நீங்கள் சொன்னீங்க சாதாரணமாக நம்ம பக்கத்தில் இருக்க கடையில் கொண்டு போய் கொடுத்தா கூட ஓரளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற காஸ்ட்டை விட கொஞ்சம் லாபமும் பார்க்க முடியும்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போது இதை தவிர சாதாரணமாக இப்போ வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்கான விற்பனை வாய்ப்பு ஒரு சில பகுதிகளில் இருக்கும், ஒரு சில பகுதிகளில் இருக்காது. காளான் விற்பனையை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் எந்த அளவுக்கு விற்பனை வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இப்போ காளானோட விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குங்கிறது எனக்கு இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அஃப்கோர்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் தான், பட் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னாங்க மற்ற கண்ட்ரீஸ் ஃபஸ்ட் திங் வந்து மற்ற கண்ட்ரீஸ் கம்பேர் பண்ணும்போது, அதாவது என்ன சொன்னாங்கன்னா சைனாலெல்லாம் ஒரு பர்சன் 1 இயருக்கு நியர்லி 1.5 kg மஷ்ரூம்ஸ் வந்து சாப்பிட்றாங்களாம், 1.5 kg மஷ்ரூம் சாப்பிட்றாங்க. பட் இந்தியாவில் வந்து 10 to 100 grams தான் சாப்பிட்றாங்களாம் ஒரு பர்சன் ஒரு வருஷத்துக்கு, அவ்வளோதான் சாப்பிட்றாங்களாம். ஆனால் எக்கச்சக்கமான அவேர்னஸ் இருக்கு பப்ளிக் மத்தியில், ஆனால் அவங்க அதோட அவைலபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. கோயம்புத்தூர்லேயும் சரி இந்தியாவோட மற்ற பகுதிகள்லேயும் சரி அதோட அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா காளான் வந்து நம்ம மற்ற ப்ராடக்ட்ஸ் மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது, அது பரிச்சமாக ஒரு 3 days சாப்பிட்டோமா அப்படி தான் இருக்கணும், இல்லாட்டி அது வந்து வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காளானோட விற்பனை வந்து கண்டிப்பாக கோயம்புத்தூரில் அதிகப்படுத்தணும், அதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குதுன்னு நான் நம்புகிறேன்.
சரி மாலத்தி, இப்போ வந்து நல்ல காளான் பற்றி நிறைய விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் சொன்னீங்க. பொதுவாக உங்களுடைய மற்ற இன்ட்ரெஸ்ட் வீட்டில் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து இப்போது வீட்டிலே இருந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுக்குறதா சொன்னீங்க, இதை தவிர வேறு என்னெல்லாம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்?
எனக்கு கார்டனிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. நாங்கள் வீட்டில் காய்கறி தோட்டம்லாம் வச்சுருக்கோம். ஆக்சுவலி இந்த காளான் பெட்டிக்கடையில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவே வந்து எனக்கு இந்த கார்டனிங்லேருந்து தான் கிடச்சிது. ஏன்னா நாங்கள் வீட்டில் வந்து பச்சை மிளகாய், அப்புறம் கத்திரிக்காய், தக்காளி, அப்புறம் தட்டைக்காய் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அந்த விளைவிக்கிறோம். அது எல்லாமே நாங்கள் எங்களோட தேவைக்கு போக, பாக்கி வந்து யாருக்கும் சும்மா கொடுக்கறதில்ல. நாங்கள் போய் பக்கத்து கடையில் அவங்களால எவ்வளோ மணி கொடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மணி கொடுப்பாங்க, அதை சேல் பண்ணி கொஞ்சம் மணி வந்து நாங்கள் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து எனக்கு டெவலப் ஆனது தான் இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது கார்டனிங் ஒரு ஹாபி எனக்கு. மற்றபடி நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம் வீட்டில், பிளான்ஸ் வச்சுருக்கோம், டேலியா, அப்புறம் இந்த மேரிகோல்டு, அப்புறம் முல்லை செடி, ஜாதிப்பூ, அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். அதில் நிறைய பூவெல்லாம் பூக்குது. அப்புறம் அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உரம் நாங்கள் வாங்கி போட்டு அதுலேயே டைம் சரியாக போயிடுது. அப்புறம் வாட்டரிங், தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி வேலையிலே எங்களுக்கு டைம் வந்து ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகிட்டுருக்கு. இதை தவிர வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, கோலம் போடுறது, இந்த மாதிரி ஹாபீஸ் எல்லாம், டிவி பார்க்கறது, புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி ஹாபீஸ் எல்லாம் எனக்கு இருக்குது. நான் வந்து ஒரு சுமாரான குக் அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி எனக்கு சமையலே தெரியாது, அதுதான் உண்மை. அம்மா நல்லா சமைப்பாங்க, செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன்.
சரிங்க, இப்போ வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து கார்டனிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து படிக்கும்போதே இந்த அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் எடுத்துருக்கக்கூடாது?
நீங்கள் கேட்டது கரெக்டு. நான் அண்டர் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கும் போதே நான் வந்து அக்ரிகல்ச்சர் எடுக்கலாம். பட் என்ன பார்த்தீங்கன்னா, லைக் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கும் வந்து எந்த கோர்ஸ் படிக்கிறதுனே ஒரு அவேர்னஸ் இல்லாமலே இருந்துச்சு. அப்பா அம்மா என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் படித்தேன். காலேஜ் போய் சேர்த்து விட்டப்ப நானே சொல்லலை நான் இந்த கோர்ஸ் படிக்கிறேன், நான் அந்த கோர்ஸ் படிக்கிறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு நான் சொல்லவே இல்லை. பிகாஸ் எனக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது ரிலேட்டட் அறிவு வந்து எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. நான் அண்டர் கிராஜுவேஷன் வந்து பிஎஸ்சி மெடிக்கல் சயின்சஸ் முடிச்சேங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து எம்பிஏ பாத்யார் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் லேட்டர், அதுக்கப்புறம் வீட்டில் இந்த கார்டனிங் அப்படியெல்லாம் பண்ணும்போது தான், இன்ஃபேக்ட் நான் எம்பிஏ பண்ணும்போது கூட எனக்கு ஒரு எய்மே இல்லை நம்ம வந்து ஃபியூச்சரில் என்ன பண்ணணும், இந்த எம்பிஏ முடிச்சுட்டு என்ன வேலை பார்க்கணும் அப்படிலாம் எனக்கு வந்து ஒரு எய்மே கிடையாது. பட் அது முடிச்சு நான் லீவ் டைமில் வீட்டில் இருந்து இந்த கார்டனிங்கு, இந்த தோட்ட வேலையெல்லாம் பண்ணும்போது எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அடடா நம்ம ஏன் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்ஸ் படிக்கலை, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வெரி இம்பார்ட்டன்ட் திங், யார்கிட்டையும் கை கட்டி வேலை பார்க்க வேணாம், நம்மளோட கன்வீனியன்ட் டைம், நமக்கு எப்போ தோணுதோ அப்போ வேலை பார்த்துக்கலாம். இன்ஃபேக்ட் கார்டனிங்கெல்லாம் பண்ணும்போது ஒரு பூ பூத்தா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன் ஒரு செடி வச்சு அந்த செடியில் ஒரு 2 இலை எக்ஸ்ட்ரா வந்தால் கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து நான் சிஸ்டமில் ஒர்க் பண்ண, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணும்போதோ இல்லை வெளியில் போய் ஒர்க் பண்ணும்போதோ எனக்கு வந்து கிடைக்கிறதில்ல. என்ன தான் அக்ரிகல்ச்சரில் நஷ்டம் அது இதுன்னு சொன்னாங்கனாலும், நான் வந்து என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, கரெக்டான பேத் சூஸ் பண்ணி கரெக்டான ப்ராடக்ட்ஸ் வந்து விளைவிச்சோமானா, இல்லை பயிர் செஞ்சோமானா, கண்டிப்பாக அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அதில் நல்லா லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஒப்பீனியன். ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே இப்போ வந்து டைவர்ட்டட் டுவர்ட்ஸ் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு தான். இன்ஃபேக்ட் நாளைக்கு நான் மேரேஜுக்கு அப்புறம் வந்து என்னோட சில்ட்ரன் எல்லாரையுமே அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் தான் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நான் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் தான் எங்கள் ஃபேமிலி வந்து அக்ரிகல்ச்சரஸ் ஃபேமிலி அப்படி மாறணும் அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அப்படி சொல்லிக்கிறது தான் எனக்கு பெருமைன்னு கூட நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு 2-3 இயர்ஸாக தான் எல்லோரும் விவசாயம் விவசாயம்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து அவங்க பிள்ளைங்கள டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், ஒரு ஆடிட்டர் ஆக்கணும், எம்பிஏ படிக்க வைக்கணும், எம்சிஏ படிக்க வைக்கணும், அந்த மாதிரி ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக தான் போயிட்டுருந்தாங்க பீப்புளெலாம். இப்போ தான் வந்து நிறைய நோய், கேன்சர் அப்படி இப்படின்னு புது நோய் வரும்போது தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லை, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து கெமிக்கல் இருக்குது. ஏன் கெமிக்கல் வருதுன்னா அக்ரிகல்ச்சர் ஒழுங்காக பண்ணுறதில்ல. ஏன் அரிசி விலை ஏறுது? ஏன் அரிசி விலை ஏறுதுன்னா யாரும் அக்ரிகல்ச்சர் பண்ணுறதில்ல, விளை நிலமெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படிங்கிற அவேர்னஸ் வர வரதான் பீப்புளுக்கு வந்து 2-3 இயர்ஸாக எகெயின் வந்து விவசாயத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மோட்டோ வந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ப்ளஸ் இந்த டிமாண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் கோர்ஸும் இப்போ ரீசெண்டாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எகெயின் என்னோட நாலேஜில், எனக்கு தெரியாது மற்றபடி எப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரில. ஸோ அதனால தான் எங்கள் அப்பா அம்மா வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணலை. அவங்க வந்து எதில் மணி கிடச்சதோ அந்த வேலையை தான் அவங்களும் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எங்களுக்கு நிறைய நிலமெல்லாம் இருக்குது எங்கள் ஊரில், எல்லாமே வேஸ்ட்டாக தான் இருக்குது, சும்மா தான் இருக்குது. இன்னும் 2 வருஷம் பேசாமல் வச்சுருந்தோன்னா ரியல் எஸ்டேட் போட்டு வித்துடுவாங்க எல்லாரும். நான் என்ன நினைக்கிறேன்னா அட்லீஸ்ட் நானாச்சும் இந்த மாதிரி இது ரிலேட்டடாக படிச்சுட்டு அந்த நிலங்களெல்லாம் மூலிகை பயிர்கள் வளர்க்குறதோ இல்லை வேறு ஏதாவது பர்பஸ் செடி வளர்க்குறது இல்லை தென்னை மரம் வைக்கிறது அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கொண்டு வரணும். ப்ளஸ் லேண்டும் நல்லா இருக்கணும், என்வைரான்மெண்ட்டும் பாதிக்காத அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவு இந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் இந்த விவசாயத்தில் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த கோர்சஸ் சூஸ் பண்ணி படிக்கிறேன்.
நேயர்களே, இப்போது மாலதி அவங்க சொன்னதை கேட்டிங்களா, இளைய சமுதாயத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வந்து வேளாண்மை தான் வந்து அடிப்படை, அது வந்து நமக்கு அடிப்படை தேவையான உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிலான இந்த விவசாயம் வந்து நல்ல முறையில் பண்ணணும் எதிர்காலத்தில். அதாவது இவங்களுக்கு வந்து நிலம் இருக்குது, இருந்தாலும் இவங்க விவசாயத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்திருந்தாலும் அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்திருக்கிறதுனால நான் போய் விவசாயம் செய்வேன், அதே சமயத்தில் இந்த உலகத்தை வந்து சுற்றுச்சூழலை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய பாராட்டுகளை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம், அவங்க சொன்ன கருத்துக்களுக்காக நன்றி தெரிவிச்சுக்கலாங்க. வணக்கம். நேயர்களே, இது வரைக்கும் மாலதி அவங்க சொன்ன கருத்துக்களை எல்லாம் கேட்டோம். கால மாற்றத்தில் மனிதன் பல்வேறு தொழில்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாலும் எல்லாத்துக்குமே ஆணி வேறாக இருக்கிறது விவசாயம் அப்படிங்கிற இந்த ஆதி தொழில் தான். அந்த தொழில் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. விவசாயத்தை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறுவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க மாலதி. இவரை போலவே விவசாயத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய நமது நேயர்கள் உங்களுடைய அனுபவங்களை வந்து மற்ற நேயர்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் நம்முடைய வானொலி பற்றி மேலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் 0422-243-1055 அப்படிங்கிற எண்ணுக்கு கூப்பிடுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் விவசாய சமுதாய வானொலி வரவேற்கின்றது.